உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது 107.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் நாம் அறிந்து கொள்ள போது கரும்பில் ஏற்படும் பொக்கா போயிங் என்ற நோயை பற்றியும் அவற்றை எவ்வாறெல்லாம் கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றிய விரிவான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் செல்வி மீனா அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு நாம் பயன்பெறுவோம், வாருங்கள்.
விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்று நான் கரும்பில் மிக வேகமாக பரவி வரும் பொக்கா போயிங் என்ற நோயை பற்றியும் அதை நாம் எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும் பேச உள்ளேன். கரும்பானது ஒரு முக்கியமான பணப்பயிராகும். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் கரும்பு பயிரானது அதிக அளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. அதே சமயம் கரும்பு பயிரானது சர்க்கரை உற்பத்தியிலும் மிக முக்கியத்துவம் வாய்க்கிறது. இவை உலக அளவில் சுமார் 1870 மில்லியன் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதே சமயம் கரும்பு சாகுபடியானது பல்வேறு நோய் காரணிகளால் பாதிக்கப்படுகிறது. அவற்றில் புதிதாக உருவாகி கரும்பை பெருந்தாக்குதலுக்கு உண்டாக்குகின்ற ஒரு நோய் காரணியாக பொக்கோ போயிங் உருவெடுத்துள்ளது. பொக்கோ போயிங் என்பது ஒழுங்கற்ற வடிவம் அல்லது சிதைந்த மேற்பகுதியை குறிக்கும் ஒரு ஜவானிய சொல்லாகும். பொக்கோ போயிங் இந்தியாவில் குறிப்பாக உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, பஞ்சாப், ஹரியானா, அசாம் மற்றும் பீகார் போன்ற மாநிலங்களில் மிகப்பெரிய பொருளாதார அச்சுறுத்தலாக உள்ளது. இந்த நோய் தாக்குதலினால் கரும்பின் விளைச்சல் மற்றும் தரம், எடை, நீளம், சாறு உள்ளடக்கம், சுற்றளவு, சுக்ரோஸ் உள்ளடக்கம் மற்றும் மொத்த சர்க்கரை போன்ற அளவுருக்கள் குறைந்தே காணப்படுகிறது. எனவே அந்நோயை தகுந்த நேரத்தில் கண்டறிந்து சரியான கட்டுப்பாட்டு முறைகளை மேற்கொள்வது மிகவும் அவசியமான ஒன்றாகும். நோயிற்கான அறிகுறிகள். முதல் நிலையாக இளம் இலைகள் வெளறி போய் காணப்படும். அதாவது இளம் இலைகள் வெளறி சுருங்கி திருகி வளர்ச்சி குன்றி காணப்படும். இரண்டாவதாக குருத்தலுகள் ஏற்படும். குருத்து பகுதியானது பழுப்பு நிறமாகி அழுகி இறுதியில் அழிந்துவிடும். இறுதி கட்டமாக தண்டில் கத்தி வெற்று போன்ற அமைப்பு உருவாகும். இது நோயின் கடுமையான கட்டத்தை உணர்த்துகிறது. தண்டில் உள்ள திசுக்களை கூர்மையான கத்தியால் வெட்டியது போல் காட்சியளிக்கும். இந்நோயால் பாதிக்கப்பட்ட கரும்பின் இடைக்கணு பகுதி குறுகியும் சிறுத்து போயும் மற்றும் அக்கரும்பு குட்டையாக காட்சியளிக்கும். இந்நோயிற்கான காரணி பிசேரியம் வகை பூசணங்கள் என கூறப்படுகிறது. வெப்பம் மிகுந்த ஈரமான காலநிலை மற்றும் மேகமூட்டத்துடன் கூடிய கோடை மழை ஆகியவற்றை இந்நோய் உருவாகுவதற்கு சாதகமான தட்ப வெப்ப சூழ்நிலையாக கருதப்படுகிறது. இந்நோய் காற்றின் மூலம் பரவக்கூடியதாகும். மேலும் இரண்டாம் நிலையாக பாதிக்கப்பட்ட கரணை, மலைத்துளி, மண் மற்றும் நீர்ப்பாசனம் மூலமாகவும் இந்நோய் பரவும். இயல்பாக அல்லது சாதகமான சூழ்நிலைகளில் இந்நோய் காரணி தாவரங்களில் 12 மாதங்கள் வரை வாழும் என கூறப்படுகிறது. இந்நோயை கட்டுப்படுத்தும் முறைகள். பொக்கா போயிங்கிற்கான சிறந்த கட்டுப்பாடு முறையானது நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட இரகங்களை பயன்படுத்துவதாகும். பாதிக்கப்பட்ட சோவைகளை உரித்த பின் பூசணம் மற்றும் நோய் கொல்லிகளை தெளிக்க வேண்டும். குருத்தலுகள் மற்றும் கத்திவெட்டு போன்ற அமைப்பு ஆகிய அறிகுறிகள் கொண்ட கரும்பை முற்றிலும் அகற்ற வேண்டும். நடவு செய்வதற்கு முன் விதைக்கரணைகளை புரோபிகோனசோல் மற்றும் இமிடாக்ளோரைடு திரவத்தில் 20 நிமிடங்கள் ஊற வைத்து நேர்த்தி செய்வதன் மூலம் முன்கூட்டையே இந்நோய் பரவுதலை தவிர்க்கலாம். ஒவ்வொரு நடவு அல்லது மருத்தாம்பு மற்றும் மண்ணணைக்கும் பொழுதும் பரிந்துரைக்கப்பட்ட பேரூட்ட மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களை கரும்பிற்கு அளிக்க வேண்டும். ஊட்டச்சத்து குறைபாட்டுள்ள கரும்பு பயிரை நோய் காரணிகளிடமிருந்து பாதுகாக்க வேளாண் பல்கலைக்கழகம் பரிந்துரைத்துள்ள TNAU கரும்பு பூஸ்டரை ஒட்டு திரவத்துடன் கலந்து தெளிக்கலாம். நோய் அறிகுறிகள் தென்பட்டால் புரோபிகோனசோல் மற்றும் இமிடாக்ளோரைடு என்ற ரசாயன பூச்சிக்கொல்லிகளை தேவையான அளவு ஒட்டு திரவத்துடன் கலந்து தெளிக்கலாம். மேலும் அறிகுறிகள் தென்பட்டால் மீண்டும் புரோபிகோனசோல் மற்றும் ஃப்ளோனிகாமிட் அல்லது குளோத்தயானிடின் ஆகியவற்றை தேவையான அளவு ஒட்டு திரவத்துடன் கலந்து 20 நாட்களுக்கு ஒரு முறை தெரித்து வரலாம். சொட்டு நீர் பாசனத்தை பின்பற்றுவது மிகவும் நல்லது. நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது கரும்பில் ஏற்படும் பொக்கா போயிங் என்ற நோயை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றி செல்வி மீனா அவர்கள் கூறிய தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.